இதுதான் கிதாப், புத்தகம். புத்தகம் என்று சொல்லுவதானால் குரான் ஒன்று மட்டும்தான், மற்றதெல்லாம் புத்தகம் இல்லை. குரானுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒன்று, குரானிலே சொல்லப்பட்டதை விரித்து சொல்லப்பட்ட ஒன்று, குரானிலே சொல்லப்பட்டதை விளக்கி சொல்லப்பட்ட ஒன்று, குரானிலே சொல்லப்பட்டதற்கு ஆதாரமாக அதை நிரூபிக்கிற வகையிலே சொல்லப்பட்ட குரானை சார்ந்திருக்கிறதெல்லாம் குரானுக்கு சார்ந்த கிதாப் என்று சொல்லலாம். குரானை சாராததெல்லாம் கிதாபே கிடையாது. அது என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்தாக இந்த உலகம் மதித்தாலும் சரி, இந்த உலகம் எதை எதையோ மதிக்கிறது, அதற்காக நாமும் அதை மதிக்க முடியுமா? சோதரர்களே, உலகம் எது எதையோ மதிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அசிங்கமானவைகளுக்கெல்லாம் உயரிய அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறது. நான் சொல்லக்கூடாதுதான் யாவும் வந்துருச்சு. எல்லா இடத்திலும் அழகி போட்டி நடத்துறாங்க, மிஸ் யூனிவர்ஸ், அப்புறம் மிஸ் இந்தியா, அப்புறம் மிஸ் மதுரை, மிஸ் லங்காவும் நடக்குமா இருக்கும். நான் பார்க்கல இதுவரைக்கும் பேப்பர்ல. எல்லா இடத்திலும் நடத்துறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஊர்ல என்ன நாட்டுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன். கிறுக்குத்தனம் இல்லை, இது பைத்தியகாரத்தனம் இல்லை. இது ஒரு பெண்ணை நடக்க விட்டு, பத்து பெண்ணை நடக்க விட்டு, இருபது பெண்ணை நடக்க விட்டு அழகா இருக்கிறாளா என்று பார்த்து தீர்ப்பு செய்தா உலகத்தில் பொண்ணும் வெள்ளியும் உண்டாகுமா? இங்கே பாலாறும் தேனாறும் ஓடுமா? நாட்டுக்கு இது தேவையா? உலகத்துக்கு இது தேவையா? ஆனா உலகம் எல்லாம் சேர்ந்து இதை செய்யுது. பூரா உலகத்துடைய நாடுகள் ஒரு இடத்துக்கு போறாங்க, எங்கேயா ஒரு தீவுக்கு போறாங்க. இந்த காலத்தில் தீவு என்று சொன்னாலே அங்கெல்லாம் அநியாயம் நடக்கிற இடங்கள் தான், அதான் சௌகரியமா இருக்கு அவங்களுக்கு. அனுரூலு தீவு, அந்த தீவு, இந்த தீவு, அங்க போய் பார்த்தா பிளேட்ல இறங்கும் போதே வந்து வரவேற்கக்கூடியவர்கள் ஒண்ணுமே இல்லை. அது மாதிரியான பெண்கள் வந்து வரவேற்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த வழியா போயிருக்கிறோம். இது மாதிரியான அட்டூழியர்களுக்காகவே தீவுகள் இருக்கிறது. கடற்கரை அவர்களுக்கு வசதி. இது போன்ற அழகி போட்டி இன்னும் எத்தனையோ நான் சொல்ல விரும்பவில்லை. பாவங்களை சொல்லுவது பாவங்களை வளர்க்கும் என்ற காலத்தில் தேவையில்லை. இவைகள் எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நியாயம் என்று நினைக்கிறார்கள். இதற்காக வேண்டி எத்தனையோ ஆய்வுகள் நடக்கின்றன, எத்தனையோ புத்தகங்கள் நடக்கின்றன. வாழ்வியல் என்ற ஒரு புத்தகம், ஆங்கிலத்தில் என்ன பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை, வாழ்வியல் எப்படி வாழ்வது என்ற ஒரு புத்தகம் டெல்லியிலே ஒரு புத்தக கண்காட்சியிலே விற்றது. 110 வால்யூம்கள், 100,000 ரூபாய், அதுவும் விலை குறைக்கப்பட்ட ரூபாய். 110 பெரிய பெரிய வால்யூம்கள், 110 பெரிய பெரிய வால்யூம்கள், பெரிய பெரிய புத்தகங்கள், 100,000 ரூபாய், அதுவும் விலை குறைக்கப்பட்ட தள்ளுபடி விலையில கொடுக்கப்பட்டது. வாழ்வியல். நண்பர்களே, நண்பர்களே, உலகம் முழுவதும் இருக்கிற நண்பர்களே, இங்கே வாருங்கள், குரானுக்கு வாருங்கள். எப்படி வாழ வேண்டும் வாழ்வியலை அரை பக்கத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். முறைகளை அரை பக்கத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இன்னும் அதெல்லாம் விட முக்கியம் லாரிக்கல் கிதாப் லாரிவி. இதில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை புரிந்து கொண்டாலே வாழ்வியல் புரிந்துவிடும். மனைவியை பார்த்து கணவன் மனைவிக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், கணவனுக்கு சொன்னார்கள், மனைவிக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவனை எப்படி நடத்த வேண்டும் சொன்னார்கள். ஜன்னத்து கியவு நாருக்கி, கணவர் என்பவர் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம். இதை விட வேறு வாக்கியம் சொல்ல முடியுமா உலகத்திலே? யாருக்காவது சொல்லுகிற அறிவு இருக்கிறதா? யாருக்காவது சொல்லுகிற திராணி இருக்கிறதா? யாருக்காவது சொல்லுகிற பலம் இருக்கிறதா? யாருக்காவது சொல்லுகிற அளவுக்கு பகுத்தறிவு வேலை செய்கிறதா? சொன்னார்கள், ஜன்னத்துக்கு பெண்ணே, கணவர் என்பவர் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம். கணவரை திருப்திப்படுத்தினால், கணவரை சந்தோஷப்படுத்தினால் நீ சொர்க்கத்துக்கு போகிறாய், கணவரை கோபப்படுத்தினால் நீ நரகத்துக்கு போகிறாய். இது பெண்ணுக்கு சொன்னார்கள். ஆணை சும்மா விட்டார்களா? ஆணுக்கு சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, அன ஹைருக்கும் லி அஹ்லி, அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களிலே சிறந்தவர்கள், உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்கள் யார் பேர்வார்களோ அவர்கள் தான். குடும்பம் என்பதிலே முதல் முதல் முதலாக அந்த குடும்பம் என்ற சொல் வருவது மனைவிக்குத்தான். எனவே மனைவி என்று மொழிபெயர்க்கிறேன். உங்களிலே சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர் என்று பெயர் வாங்கி இருக்க வேண்டும். நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர் என்று பெயர் வாங்கி இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நபி என்று காரஹிராவளி வந்து சொன்ன உடனே முதன் முதலாக ஏற்றுக்கொண்டது அவருடைய மனைவி ஹஜரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படி உங்களுடைய மனைவி இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை உலகமெல்லாம் உங்களுக்கு பெயர் நன்றாக இருக்கிறது, ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் உங்களுடைய பெயர் நன்றாக இல்லை. நீங்க இப்படிதான் சுத்திட்டு சுத்திட்டு சும்மா வர்றீங்க, நீங்க எங்கயோ போயிட்டு போயிட்டு வர்றீங்க, என்னவோ செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க வீட்டை கவனிக்கிறது இல்ல, என்ன கவனிக்கிறது இல்ல, குழந்தைகளை கவனிக்கிறது இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் அந்த நல்லவையில் வாங்குவது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். எனவே நான் சொல்லுவேன், இந்த ஹதீஸுடைய கருத்தில் மனைவியை சந்தோஷப்படுத்த தெரியாதவருக்கு அல்லாவையும் சந்தோஷப்படுத்த தெரியாது. மனைவியை மனசுகளை சொல்லிங்க, மனசு மனைவியை இப்ப நீங்க உங்க மனசு தொட்டு பாருங்க, உங்க மனைவி நாம சந்தோஷப்படுத்தி இருக்கீங்களா இல்ல, வேறு விதமா இருக்கா, இவ சந்தோஷப்படுத்துறது எப்படி என்று சொன்னால் குர்ஆனில் எனக்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை ஈமானுள்ள மனைவியை ஆக்குங்கள், அல்லாஹ் ரசூலை புரிந்த மனைவியை ஆக்குங்கள். மனைவி தப்பா சொல்றாங்களே என்ன செய்யறது, எப்படி சந்தோஷப்படுத்துறது என்றால் மனைவி தவறாகவே சொல்லக்கூடாது, அப்படி மனைவியினுடைய சுபாவத்தை மாற்றுங்கள். நீங்கள் ஆண்களாக எதற்கு பிறந்திருக்கிறீர்கள், ஆண்மை உங்களுக்கு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனைவியையும் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக மாற்றிவிட்டால், நீங்களும் மார்க்கப்பட்டுள்ள ஆகிவிட்டால், உங்கள் குழந்தைகளும் மார்க்கப்பட்டுள்ள ஆகிவிட்டால் அந்த குடும்பமே சொர்க்க சுகத்தில் இருக்கும் என்று சொல்ல வருகிறேன். சொன்னேன் உலகத்திலே எந்த கிதாபும் கிதாப் இல்லை, ஜாலிக்கில் கிதாப், குரானும் குரானை சார்ந்தவைகள் தான் கிதாப், ஹதீஸ் எல்லாம் கிதாப், அது ஒட்டி உள்ளதெல்லாம் கிதாப், மற்றதெல்லாம் அது பாருங்க ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு போய்விடும். தினப்பத்திரிகளுடைய வாழ்க்கை 24 மணி நேரம் கூட இல்லை, தினசரியில் வருகிறது அதனுடைய வாழ்க்கை எவ்வளவு நேரம், 24 மணி நேரம் கூட இல்லை. அதையும் பிள்ளைதெல்லாம் காலை பத்திரிகை மாலை பத்திரிகை வருகிறது, காலையில் வந்த பத்திரிகைக்கு எதுவரை உயிர் என்றால் மாலை வரை, மாலை பத்திரிகைக்கு இரவு வரை உயிர், மறுநாள் காலை பத்திரிகைக்கு மாலை வரை அவ்வளவுதான். வாரப்பத்திரிகைக்கு வேணுமானால் ஒரு வாரம் உயிர் இருக்கலாம், மாதப்பத்திரிகையா இருந்தால் மாதம் உயிர் இருக்கலாம், அவ்வளவுதான். அதே போல ஒரு புத்தகம் வந்தால் கூட அடுத்த புத்தகம் இதை விட பெரிதாக வந்தால் இந்த புத்தகம் கேன்சல் ஆகிவிடும், இது வாழ்க்கையிலிருந்து போக்கப்பட்டு விடும். இந்த புத்தகங்கள் எல்லாம் அதற்கு உயிர் கிடையாது, ஜீவனுள்ள ஒரு கிதாப் குர்ஆன் மட்டும்தான். மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக வந்தது இந்த கிதாபு தான். இந்த வெளிச்சத்தை சொல்லல, வாழ்வியலில் வெளிச்சம் வேண்டுமானால் குர்ஆன் வேண்டும், லீஹுரஜன் நாசமினம் துர்மாத்திரன் நூர், இல்லை என்றால் மனிதர்கள் இருளிலே கிடக்கிறார்கள். சகோதரர்களே, இருளிலே ஒருவன் போனான், இருளிலே ஒருவன் போனான், அங்கே ரூம்ல சாப்பாடு வச்சிருக்கு, ரூம்ல சாப்பாடு செல்ஃபில் வச்சிருக்கு, சோறு வச்சிருக்கு, சால்னா வச்சிருக்கு, பிற அது சம்பந்தப்பட்ட எல்லாம் வச்சிருக்கு, இவன் இருளில் போய் அப்படியே தடவனா, வெளிச்சமா இருந்தா போன உடனே சாப்பாடு எடுப்பார், ஆணம் எடுப்பார், மத்தது எடுப்பார், எல்லாம் வச்சு சாப்பிடுவார். ஆனா இருட்டுக்குள்ள போனார், என்ன செய்தார், முதல்ல போய் சாப்பாடு எங்க இருக்குன்னு அப்படியே கை வச்சு பார்த்தார், என்ன இருக்குது, முதல்ல பட்டக்கது சால்னால, சால்னா ஆணத்துல பட்டுச்சு, ஆனா ஆணத்தை அப்படி எடுக்கிறதுக்கு பதிலா அவர் இப்படி இழுத்தாரு பாருங்க, ஆணத்தை மேல கொட்டிக்கிட்டார், சூடான ஆணம் மேல கொட்டணும்னு இவரு சூடாயிட்டார். பிரயோஜனப்படுமா உலகத்திலே சூடான ஆணத்தை மேலே கொட்டிக் கொண்டு சூடுபட்ட பூனைகளாக விஞ்ஞானிகளும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் வந்திருக்கிறது, மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக் கொண்டு வருவதற்காக. எனவே வெளிச்சம் வேண்டுமானால் உலகம் முழுவதும் குர்ஆன் பக்கம் வந்துதான் தீர வேண்டும், வராமல் முடியாது. சரி, அதற்கு பிறகு அல்லாஹ் ஜாலிகல் கிதாப், எனவே இதுதான் கிதாப். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னால் ஹுதல்லில் முத்தகீ லா ரைப ஃபீ, இந்த கிதாபிலே எந்த சந்தேகம் இல்லை. இதுல சொல்லப்பட்டது உண்மையா இல்லையா, இது ஆராய்ச்சி செய்யணுமா, இதை பத்தி ஏதாவது அதாவது ஆய்வு செய்து முடிவு எடுக்கணுமா, தேவையே இல்லை. இதுல சொல்லப்பட்டது அப்படியே உண்மை, 100% உண்மை, எந்த ஒரு பெர்சன்டேஜிலும் இது உண்மைக்கு மாறாக இல்லை. லா ரைப ஃபீ, எந்த காலத்திலும் கியாமத் வரைக்கும். சுருக்கமாக போகிறேன், முதலில் முத்தகீன், ஆனா இதிலிருந்து ஹிதாயத்து பெறுவதற்கு என்ன தேவை, ஏற்கனவே மனிதனுடைய மனதிலே அல்லாஹ்வுடைய கொஞ்சமாவது அந்த அச்சுறுத்தல், அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுத்துக் கொள்வதற்கு இந்த தன்மை இருக்க வேண்டும், முத்தகையாகிற தன்மை இருக்க வேண்டும். யஹாஃபு வாயித், யார் வாயிதை பயப்படுவதற்குரிய சூழ்நிலையில் இருக்கிறாரோ, மனோநிலையில் இருக்கிறாரோ, அவருக்குத்தான் குர்ஆன் பயன்படும். லியுந்திர மன்கான ஹையன், லியுந்திர ஐயன், யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை எச்சரிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உயிரோடு இல்லாதவர்கள் இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அதாவது அவங்க உயிரோடு இருந்தாலும் மையத்து மாதிரி. யார் இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ள தயாராக மனோநிலையில் இல்லையோ அவர்கள் செத்து போனவர்கள் மாதிரி. என்ன கலாத்துஸ்மியல் மௌத்தா, இவர்கள் எல்லாம் மையத்துக்கள், இவர்களுக்கு உங்களால சொல்ல முடியாது, இவர்கள் கேட்க மாட்டார்கள். எனவே ஏற்கனவே மனித மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சொல்ல முடியும். மனோநிலை எப்படி இருக்க வேண்டும்? முதலில் முத்தகீம். சரி, இதெல்லாம் சொன்ன என்ன விஷயம் இருக்க வேண்டும் சகோதரர்களே? மனிதனுடைய மூன்று வஸ்துக்கள் மனிதனிடத்தில் இருக்கிறது. எல்லாவற்றை விட மனிதன் மீது ஆட்சி செய்யக்கூடியது மனிதனுடைய மனம்தான். எல்லாவற்றை விட மனிதனின் மீது ஆட்சி செய்யக்கூடியது மனித மனம்தான். கல்வி என்று சொல்லுகிறோம் இல்லையா, இந்த கல்வி தான் மனிதன் மீது ஆட்சி செய்கிறது. மூளை ஆட்சி செய்யாது, மூளை யோசனை தான் சொல்லும். ஆனால் அந்த மூளையும் ஆட்சி செய்வது கல்வி தான். மூளை இருக்கிறதே மனிதனுக்கு மூளை இருக்குதா? மூளை இருக்குதா? அறிவு இருக்குதான்னு கேட்கிறான். அறிவெல்லாம் நிறைய இருக்குதுங்க. சாதாரண ஆளை உட்கார வச்சு இப்ப இந்த இடத்துல தான் நான் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், கீழே இறங்கினா நீங்க அவ்வளவு பேரும் பயான் பண்ணுவீங்க, நான் தான் கேட்க வேண்டியது வரும். உண்மையே இல்லைங்களா? எல்லாரும் பேசுவாங்க, நீங்க இது கேளுங்க, அப்படியே அவர் பேச ஆரம்பிச்சிருவார். எல்லா இடத்துலயும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். யாராவது பேச விரும்பினா பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அல்லாஹ்வுத்தால ரெண்டு கால் தந்திருக்கிறான், பேசுறதுக்கு ஒரு நாவ தான் தந்திருக்கிறான். அதனால சொல்றத கேட்டுக்கிட்டே இருப்போம், அதுல என்ன வேணுமோ எடுத்துக்கிறோம், என்ன வேணுமோ விட்டுருவோம். பேசுறது தப்பு இல்லை, ஆனா எல்லாரும் பேசுவாங்க. குடிகாரன் கூட குடிச்சிருக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருப்பான், குடிச்சிருப்பா நியாயம் பேசிக்கிட்டு இருப்பான். என்ன நியாயம் கேட்டா, அடே குடிச்சது நியாயமா? அவன் என்ன நியாயம் கேட்டா அவனும் நியாயம் பேசுவான். ஆகினா சகோதரர்களே, அதாவது மனித மனம் இருக்கிறதே அது எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறது. எனவே மனதை சரிப்படுத்த வேண்டும். மனம் சரியாக இருந்தால்தான் மற்றதெல்லாம் சரியாக முடியும். எனவேதான் அல்லாஹு தஆலா முதன் முதலிலே மனதை டச் பண்ணினான், அல்லதீன யூமினூன பில் கைப், மனித மனம் மறைந்தவைகளை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹை கொண்டு, ஆகரத்தை கொண்டு, மறுமையை கொண்டு, மீசான் தராசை கொண்டு, சிராத்துல் முஸ்தகீமை கொண்டு, ஜன்னத்தை கொண்டு, ஜஹன்னமை கொண்டு, சொர்க்கத்தை கொண்டு, நரகத்தை கொண்டு, அதே போல இந்த உலகத்திலே எல்லா காரியங்களும் நடக்கிறது, எத்தனையோ மறைந்திருக்கிறது. அந்த மறைந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹுவால் தான் நடக்கிறது, நம்மால் நடக்கவில்லை. இதுவெல்லாம் மறைந்த விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அல்லது முதல் விஷயம் இதுதான், ஈமான் மறைந்த விஷயத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஈமான் இல்லை மனிதனுக்கு எத்தனை தான் சொன்னாலும் சரி அவனுடைய மனம் வேறு தான் சொல்லிக் கொண்டிருக்கும். நான் சாதாரணமா சொல்லுவேன், பீடி சிகரெட் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? தமிழ்நாட்டில் பொது இடங்கள்ல சிகரெட் பீடி குடிக்க கூடாதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே உத்தரவு வந்துருச்சு. இலங்கையில இப்பதான் வந்திருக்கிறதா கேள்வி. பொது இடத்துல குடிக்கூடாது. அப்ப தனி இடத்துல? பொது இடத்துல குடிக்க கூடாது, தனி இடத்துல குடிச்சா குடிச்சுக்கலாம்னு அர்த்தமா? அச்சதுக்கு சோதரர்களே, இங்கே நமக்கு மார்க்கத்திலே இஸ்ராப் கூடாது. தன்னுடைய உடலை தான் கெடுத்துக் கொள்ளவும் கூடாது, ரெண்டு ஹராம். தனது உடலை தான் கெடுத்துக் கொள்வது ஹராம், பொருளை வீண் விரயம் செய்வது ஹராம். இந்த ரெண்டு படி இல்ல, இன்னும் 18 காரணம் சொல்லி மொத்தம் 20 காரணம் சொல்ல, பீடி ஹராம் செய்யறது ஹராம். இந்த ரெண்டு காரணம் இல்ல, நான் விளங்கிறதுக்காக ரெண்டு சொல்லிட்டேன், பாக்கி இன்னும் 18 சொல்லி 20 காரணம் சொல்ல, பீடி செய்யறது ஹராம். சரி, இந்த 20 காரணம் தெரிஞ்சவர் கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சிகரெட் குடிச்சா கேன்சர் வருது. யூஜிபு சர்த்தான் அரபு நாட்டில் சிகரெட் பாக்கெட்ல போட்டுருக்கு, புகைப்பிடிப்பது கேன்சரை உண்டாக்குறது. அந்த பாக்கெட்டை தான் வாங்கி அதுல இருந்த சிகரெட் எடுத்து அதை படிச்சுக்கிட்டே வாயில வச்சு குடிச்சுக்கிட்டே அதை படிச்சுக்கிட்டும் இருப்பார், சிகரெட் பாவிச்சுக்கிட்டும் இருப்பார். என்ன காரணம்? அவருக்கு தெரியாதா சிகரெட் குடிப்பது, சிகரெட் புகைப்பது அவருக்கு கேன்சரை உண்டாக்குறது என்று தெரியாதா? அவருக்கு தெரியும், ஆனால் அறிவு சொல்லுகிறது கேன்சரை உண்டாக்கும் குடிக்காதே என்று, மனம் சொல்லுகிறது உனக்கு ருசியாக இருக்கிறது குடி என்று. மனம் சொல்லுவதைத்தான் கேட்பாரே தவிர அறிவு சொல்வதை கேட்க மாட்டார். அறிவும் ஆசையும் போட்டி போட்டால் ஆசை மிகைத்து விடுகிறது. அறிவு மிகைக்கிற வகைக்கு, ஈமான் மிகைக்கிற வகைக்கு மனதை கொண்டு வர வேண்டும். அறிவல்ல, ஈமான் மிகைக்கிற வகைக்கு அறிவை கொண்டு வர வேண்டும். இதே தந்தை அவர் புகைப்பிடிக்கிறார், அது புகைப்பிடிக்கிறார், அவருக்கு தெரியும் புகைப்பிடிப்பது கேன்சரை உண்டாக்கும், புகைப்பிடிப்பது கேன்சரை உண்டாக்கும் எல்லாம் தெரியும், ஆனாலும் புகைப்பிடிக்கிறார். அதே தந்தை தன்னுடைய மகன் புகைப்பிடித்தால் மிக கட்டாயமாக, மிக கடுமையாக கண்டிக்கிறார். இவர் மட்டும் பிடிக்கிறார், மகன் பிடிச்சா ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார். என்ன காரணம்? மகனுக்கு சொல்ற அதே வேலை இவரே செய்ய மாட்டார். இங்கே ஆசை மிகைத்து விடுகிற சகோதரர்களே, ஆசை மிகைக்காமலும் அறிவு, அறிவின் மீது ஆசை ஆதிக்கம் செலுத்தி விடுகிற காரணத்தினாலே அறிவை கூட முன்னிலைப்படுத்தாமல் ஈமானை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லதீன யூமினூன பில்கைப். ஒன்று, முதல்ல மனதை சரிப்படுத்த வேண்டும். இரண்டாவது மனிதனுடைய உடல், உடலால் நிகழ்கிற அத்தனை காரியம் சரியாக இருக்க வேண்டும். எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பகலிலோ இரவிலோ வெளிச்சத்திலோ இருட்டிலோ தனிமையிலோ கூட்டிலோ ரகசியத்திலோ பரசியத்திலோ எங்கே இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது. தொழுகை என்று இங்கே குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லதீ யுத்தீமுன ஸலா, தொழுகை நிலைநிறுத்துவார்கள். தொழுகை நிலைநிறுத்துவது என்பதற்கு என்ன அர்த்தம்? தொழுகையில் எல்லா உறுப்புகளும் உபயோகப்படுகிறது. தொழுகையில் அல்லாஹ் சொன்னபடி எப்படி எல்லா உறுப்புகளையும் உபயோகித்தாரோ அதே போல தொழுகைக்கு வெளியே போன பிறகு அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அல்லாஹ் சொன்னபடி உறுப்புகளை உபயோகிக்க வேண்டும். இல்லையானால் அவர் ஈமானுடைய அந்தஸ்துக்கு வரமாட்டார். வெளியே போய்விட்டார், அவருடைய கண் பார்க்கிறது, எதை வேண்டுமானாலும் பார்ப்பாரா? நிச்சயமாக பார்க்க மாட்டார். அவருடைய கல்வியில ஈமான் இருந்தால் எதை அல்லாஹ் பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கிறானோ அதை பார்ப்பார், எதை ரசிக்கலாம் ருசிக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதைத்தான் செய்வார், அதற்கு மாறாக செய்ய மாட்டார். சொல்ல போனால் அவருடைய காது, அவருடைய நாக்கு, அவருடைய கை, அவருடைய கால் எல்லாமே அல்லாஹ் சொன்னபடி செயல்படும். அல்லது எட்டிமூன சலாத்தினுடைய பிரதிபலிப்பிலே, அதனுடைய மரணத்துடைய பிரதிபலிப்பிலே எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் சொன்னபடி செய்ய வைப்பார் என்பதிலிருந்து புரிகிறது. எந்த இடத்திலும் அவர் அல்லாஹ் சொன்னதற்கு மாறாக செய்ய மாட்டார். இரண்டாவது, ஒன்று மனம், இரண்டாவது உடல், மூன்றாவது மனிதனிடத்தில் இருக்கிற உடைமைகள். உடைமைகளிலே பிரதானமானது பொருள், பணம், சல்லி. நாம் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ் சொல்லும் போதே நீ சம்பாதிச்சே சம்பாதிச்சேன்னு சொல்லாதே. அல்லாஹ் சொன்னா நான் கொடுத்தே சம்பாதிச்ச அத்தனை பேர் நினைக்கிறோம், இதை நான் சம்பாதிச்சேன்னு நினைக்க கூடாது. என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் கொடுத்தார். ஏனென்றால் இவர் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரே, இவர் பட்ட பாடை விட, இவர் உழைத்த உழைப்பு விட, இவர் செய்த வேலையை விட பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு அதிகமாக ஒருவர் வேலை செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த சல்லியும் பணமும் கிடைக்கவில்லை. இவர் கொஞ்சம் வேலை செய்திருக்கார், ரொம்ப சல்லி கிடைச்சிருக்கு. இவருக்கு அவ்வளவு பெரிய புத்திசாலியும் இல்லை, கூடுதல் வேலை செய்தவர் புத்திசாலி. அவரிடத்தில் பணம் குறைவு, சல்லி குறைவு. இவரிடத்தில் பணம் சல்லியும் கூட எப்படி? நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். யாருடைய திறமையும் இல்லை நண்பர்களே, ஏதாவது நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மூமின் நம்ப வேண்டும். என்னுடைய திறமையாலே வந்ததல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தினாலே வந்ததில்லை, என்னுடைய அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்கே கொடுக்க சொல்லி இருக்கிறான் அங்கே கொடுக்க வேண்டும். அதில் முதல் கடமை ஜகாத். பிறகு யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் எப்பொழுதெல்லாம் தேவையோ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். லிஸ்ஸாயிலுவல் மஹ்ரூம், இன்னொரு இடத்திலே சொல்கிறான், கேட்பவர்களுக்கும் கொடுங்கள், கேட்காதவர்களுக்கும் தேடி தேடி கொண்டு போய் கொடுங்கள். சோதரே, கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, யார் கேட்கவில்லையோ அவர்களுக்கும் நீங்கள் தேடி தேடி கொண்டு போய் கொடுங்கள். நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நிறைய உறவினர்கள் இருக்கிறார்கள், நிறைய வறியவர்கள் இருக்கிறார்கள், மற்ற இடத்தில் கேட்க விரும்புவதில்லை. அவர்கள் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பசியாக இருந்தால் கூட நன்றாக சாப்பிட்டவர்கள் போல இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை தேடிக்கொண்டு போய் அதிலும் குறிப்பாக உறவினர்களுக்கு தாராளமாக நீங்கள் உதவி செய்யுங்கள். இதுவெல்லாம் அதில் சேர்கிறது. ஆக உங்களுக்கு கொடுத்த உடைமைகளை நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி உபயோகிங்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய குறி மனம், அல்லாஹ்வின் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இரண்டாவது உடல் உறுப்புகளை அல்லாஹ் சொன்னபடி உபயோகிக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் கொடுத்த உடைமைகளை அல்லாஹ் சொன்னபடி உபயோகிக்க வேண்டும். இந்த மூன்றையும் என்றைக்கு நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம் ஊர் மக்களும் உலக மக்களும் செய்ய ஆரம்பிப்பார்களோ அன்றைக்கு இந்த உலகம் நிம்மதியான ஒரு உலகமாக காணப்படும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் மனிதர்களுடைய வாழ்க்கை அமைதிக்குரியதாக இருக்கவில்லை, எல்லா இடங்களிலும் மனிதர்களுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கவில்லை. அங்கே ஒவ்வொரு நாட்டிலும் போய் பார்த்தால் அந்த நாட்டுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை, அந்த நாட்டுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அரியர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். ஆனால் அரியர்கள் கூடுதலாக ஆக அங்கே பிரச்சனைகளும் கூடுதலாகிறது. அரியர்கள் கூடுதலாக ஆக பிரச்சனைகளும் கூடுதலாகிறது. அதே போல ஆலிம்களும் கூட, நான் சொல்லல, போல சையத் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹு தஆலா அவருடைய கபரை வெளிச்சமாக்கணும். உண்மையிலேயே அவர்கள் எங்களை போன்ற உலமாக்கள் மீது நம்ம ஒன்னும் பெரிய ஆள் இல்லை, ஆனா அவர்கள் ரொம்ப 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 அனுபவித்திருந்தார். அவர்களின் மூலமாக, அவர்களுடைய தூண்டுதலின் காரணமாக, சொல்ல போனால் அவருடைய தஷ்கீரின் காரணமாக ஒரு ஜமாத், அதாவது ஒரு வருஷத்துக்காக பெறப்பட்டது. அந்த ஜமாத்திலே நானும் இருந்தேன். அந்த ஜமாத்திலே நாலு பேர் ஆளுங்கள், அதில் நாலு ஆளுங்கள் நாலு பகுதியில் உள்ளவர்கள், ஒருத்தருக்கு அறிமுகமானவங்க இல்லை. நாலு பேர் முதல் மக்காவுக்கு போய் பிற மதீனாவுக்கு போய் ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து ஜமாத்துல சூடானுக்கு போறோம். அப்ப போகும்போது மௌலானா சையத் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், ரெண்டு ஆலிம் இருந்தால் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படும். ரெண்டு ஆலிம் ஒரு இடத்துல இருந்தா அங்க என்ன தேவைப்படும்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படுவான். மௌலானா சொன்னாங்க, நான் சொல்லல, இப்ப உள்ள ஆலிம்கள் அப்படி இல்லை, எல்லாம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில தாராளமா வந்துட்டாங்க. அந்த காலத்தை நான் சொல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே ரெண்டு ஆலிம் இருந்தாலே அங்க சண்டை சச்சரவு வரும். நீங்க 4 ஆலிம் போறீங்க, ஆனால் தாவத்துறை வேலையின் போற காரணத்தினாலே உங்களுக்கு இடையே சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பில்லை, நீங்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஒருத்தர் பங்காளி மொழி பேசுகிறவர், இன்னொருவர் உருது மொழி பேசுகிறவர், இன்னொருவர் குஜராத்தி மொழி பேசுகிறவர், நான் தமிழ் மொழி பேசுகிறவன், 4 பேர் போறோம். ஒருவர் குஜராத்தி, ஒருவர் பங்காளி, ஒருத்தர் உருது, ஒருத்தர் தமிழ், 4 பேர் போறோம். இந்த 4 பேர் 4 மொழிக்காரர்கள் எந்த இடத்திலும் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்பது உணவு முறை வேறு, பங்காளி தேசத்தினுடைய பங்காள மொழி பேசுகிற உணவு முறை வேறு, தமிழ்நாட்டுடைய உணவு முறை வேறு. ஆனால் 4 பேரும் சேர்ந்து 4 மாத காலம் பூர்த்தி செய்வது என்பது, பிறகு 1 வருட காலம் பூர்த்தி செய்வது என்பது, இதுவெல்லாம் சாமானியமான விஷயம் அல்ல. இது ஏன் நடக்க முடிந்தது? இதுபோல இன்றைக்கும் உங்களுடைய ஜமாத்துகள் எத்தனையோ அறிமுகம் இல்லாதவர்கள் சேர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள், உலகம் முழுவதும் பரவி விரிந்து கிடக்கிறார்கள், எல்லாமே சரியாக நடக்கிறது. அந்த ஜமாத்துகள் விட்டு பிரியும் போது ஒருவர் ஒருவர் மானக்கா செய்து அழுது கொண்டு பிரிகிறார்கள். நடக்கலாம் சோதர்களே, இது சாதாரண அண்ணன் தம்பி கூட ஒழுங்காக இருக்க முடியவில்லை, கணவன் மனைவி ஒழுங்காக இருக்க முடியவில்லை, தகப்பன் மகன் ஒழுங்காக இருக்க முடியவில்லை. ஆனால் அந்நியர்கள் எல்லாம் சேர்ந்து நிம்மதியாக வாழ முடிகிறது என்று சொன்னால், அந்த வாழ்க்கைக்கு வருகிறது என்று சொன்னால், இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஈமானுடைய அடிப்படையை கொண்டு நடப்பதுதான் காரணம். எனவே ஈமான் தான் உலகத்திற்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தும், ஈமான் தான் உலகத்திலே நல்லவைகளை பிரதிபலிக்கும், ஈமான் தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும். வாழ்வியல் என்ற துறையை ஈமான் காட்டும் போது ஒரு குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் ஈமான் வழிகாட்டுகிறது. குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும்? குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே இந்த தாய் ஈமானுடைய அடிப்படையில் இருந்தால் குழந்தைக்கு மானசீகமாக ஈமான் உண்டாகிறது. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கும் போது, இந்த தாய் திருக்குறானை அதிகமாக ஓதி சஜிதா அதிகமாக செய்து அதிகமாக நோன்பு வைத்து அதிகமான நற்காரியங்களை செய்தால் அந்த குழந்தையிலே அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மானசீகமான குழந்தையை மானசீகமாக குழந்தையில அந்த நற்குணங்கள் பதிகிறது என்பது இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், குழந்தை பிறந்த பிறகு அது பேசுகிறதோ பேசவில்லையோ, அது சொல்லுகிறதோ சொல்லவில்லையோ, லக்கைனு அவுலாதுக்கும் கலிமத்துல லா இலாஹ இல்லல்லாஹ், தல்கீன் என்று சொன்னாலே மையத்துக்கு தல்கீன் செய்வது என்று வருகிறது. தல்கீன் என்று சொன்னாலே அது அந்த யாருக்கு சொல்லுகிறோமோ அங்கிருந்து பதில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல குழந்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். குழந்தை சொல்லுமா சொல்லாதா அதை பற்றி கவலை இல்லை, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். குழந்தையினுடைய காதிலே பட்டு அது மனதிலே போய் சேரும், நாளைக்கு அது செயலாக உருவெடுக்கும் என்று 1400 வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அப்ப குழந்தையை வளர்ப்பதிலிருந்து கணவன் மனைவியிலிருந்து எல்லா காரியங்களுக்கும், உலகத்திலே அரசியலிலிருந்து ஆன்மீகம் வரை அத்தனை காரியங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். குர்ஆன் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது. குர்ஆனிலே உள்ளே நுழைந்து பாருங்கள், அதனுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் குர்ஆனிலே விடப்படவில்லை. திபியான லிக்குல்லி ஷை, எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எனவே சகோதரர்களே, இன்று முஸ்லிம்களாலேயே மறக்கப்பட்ட விஷயம், முஸ்லிம்களாலேயே ஒதுக்கப்பட்ட விஷயம் குர்ஆன் ஷெரீஃப் தான். அந்த குர்ஆன் ஷெரீஃபை ஒதுக்கிய காரணத்தினால்தான் இந்த முஸ்லிம்கள் உலக மக்களோடு சேர்ந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் தலையிலே உணவு கூடை வைத்திருக்கிறானாம். மௌலானா ரூமி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தலையிலே உணவு கூடை வைத்திருக்கிறான், நல்ல பிரியாணி இருக்கிறது, அந்த உணவு கூடையை தூக்கி கொண்டு போய் அவனுக்கு தெரியாது இது உணவு கூடை என்று. கூடை தலையிலே இருக்கிறது, கூடை தலையிலே இருக்கிறது, ஆனால் அவனுக்கு இது பிரியாணி என்று தெரியாது. அதனாலே அவன் பசிக்கிறது என்று சொல்லி வீடு வீடாக போய் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அம்மா எனக்கு சோறு போடுங்க, பாபா எனக்கு சோறு போடுங்க, பாப்பா எனக்கு சோறு போடுங்க, உமா எனக்கு சோறு போடுங்க, வீடு வீடா பிச்சை கேட்கிறான். எக்கே சுபதே தர், எக்கே சுபதே நான், அந்த பார்சி வைத்தியர் சொல்கிறார்கள், எக்கே சுபதே புருநான், ஒரு ரொட்டி, அந்த காலத்தில் ரொட்டி, இப்ப உணவு, உணவு கூட உன்னுடைய தலையிலே இருக்கிறது உச்சந்தலையிலே, ஆனால் நீ வீடு வீடாக பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். இது என்ன நியாயம்? இது எப்படி அறிவிக்க பொருந்துகிறது? அதுபோல முஸ்லிம்களே, நேர்வழியும் நிம்மதியும் இன்பமும் உலக சமாதானமும் உங்களுடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் போய் மற்றார்களுடைய கலாச்சாரத்திலிருந்து உலக சமாதானத்தை தேடுவீர்களே. ஆனால் எப்படி உணவு கூடையை தலையிலே வைத்துக் கொண்டு வீடு வீடாக பிச்சை கேட்கிறானோ அவனைப் போல நாம் ஆக மாட்டோமா? அப்படி ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய இல்மை உலகத்துக்கு உலகத்திலே முழுமையாக பரத்த வேண்டும். அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஈமானை வளர்க்க வேண்டும். அந்த ஈமானை வளர்ப்பதற்கு தாவத்துடைய அடிப்படையை உழைப்புகள் செய்ய வேண்டும். இதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நீங்கள் மனதிலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தருவானாக. இந்த மதரசா நீடித்து நிலைத்து இந்த தீனுக்காக இஹ்லாசுடனே ஹிதுமத் செய்வதற்கு காலாகாலம் இதை நீடித்து நிற்பதற்கு அல்லாஹ் வழிவகை செய்திருவானாக, தௌஃபீக் தருவானாக என்று துவா செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த மதரசா சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கும் என்னுடைய பிரத்யோகமான நன்றியையும் துவாவையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். வாஹிர்தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இலக்கம் 211 கிளை ஸ்மால் முஸ் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 20-3 விமென்ஸ் ரோட், மரதானை, கொழும்பு 10. தொலைபேசி இலக்கம் 684-153.